ஓம் சிவாய நம. சைவம் தாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு அம்மானை. வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே, கண்ணார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானே, பெண்ணாளும் வாகனே, வேறு பெருந்துறையில் கண்ணார் அழகாட்டி, நாயேனே ஆட்கொண்ட அண்ணாமலையானே பாடுதான் அம்மானை. முழுக்க முழுக்க இந்த ஒரு பாட்டு இறைவனுடைய அருப்புணங்களும் மேல்நிலையும், விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியன் அவங்களுக்கு மேலானவர், மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகின்றானே. பெரியவர்களே, இதுல மன்னவர்களுக்கு ஒரு மாண்பு என்ன மாண்பு அப்படின்னா காதல் மாண்பு. காப்பு என்பது அவர்களுக்கே உரிய மாண்பு. வைத்திருக்கணும் எந்த நிலையில் எது மாறலாலும் மாறலாம். மாநிலம் காவலன் ஆவான், மண் உயிர் காக்கும் காலை தான், அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிகணத்தாலும் சேர்த்தியார் சொல்றாரே அதுதான். அதனாலதான் திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேன் என்பார். அந்த திருமாலையே நான் பார்க்கிறேன் அப்படின்னா அது என்ன மாண்பு? காத்தல் மாண்பு, உயிர்களை காக்கின்ற மாண்பு. அந்த மாண்பு இறைவன் தான், இவனுடைய பெரும் கருணை திறக்கினால்தான் அந்த மாண்பு மன்னவர்களுக்கே வரும். இவனுடைய அருள் பதியலன்னா அவன் மன்னவனாக இருப்பான், இந்த மாண்பு இருக்காது. மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே. அடுத்ததாக கண்ணார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானே. பரஞ்சோதியார் இதுதான் சொல்றார். பாண்டிய மன்னனுக்கு தன்னுடைய உமையை மகளாக அனுப்பினான், தானே மருமகனாக வந்தான். எங்க தென்பாண்டி நாட்டுக்கு தானே மருமகனாக வந்தான். அதோடு கூட தன்னுடைய மகனையும் உக்கிரகுமாரனாக தோற்றுவித்தான். இப்படி குடும்பமே அங்கு வந்துடுது. பல கேள்விகள்லாம் எழுப்புறாரு பரஞ்சோதியார். இப்படி வந்தது காரணம் என்ன? தமிழுக்காக. தமிழுக்காக, அதாவது கண்ணார் தமிழ் அழிக்கும் தன்பாண்டி நாட்டான். தன்பாண்டி நாட்டிலே இருந்து தமிழை அழிக்கிறவன் என்று ஒரு பொருள், தமிழ் அழிக்கின்ற பாண்டி நாட்டிலே வந்தான் என்று ஒரு பொருள். இந்த பொதிகை நிலையிலே தவித்துதான் பேசுகிறது. அதனால்தான் சேர சோழ பாண்டியர்களிலேயே பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பை கொடுக்கிற தன்மையாக பரஞ்சோதியார் பேசுவார். அதாவது கண்ணா அந்த தமிழ் என்பதற்கு இப்பொழுது பேசிக்கொண்டிருந்தோம். பெரியவர்களே, தொல்காப்பியத்தில் வட சொற்கள் வந்து தமிழை கலந்தால் என்ன பண்றதுன்னு ஒரு விதி, ஒரு விதி எழுதுறார். சூத்திரம் இருக்கு, வட சொற்கிழவி. கிழவினாலும் சொல்லுனாலும் ஒன்றுதான். வட சொல் கிழவியாக வருகிறதுன்னா அந்த ஓசைகள் உடைய சொற்கள். வட சொற்கிழவி இங்க வந்தா வட எழுத்து ஒலி, அந்த ஒலியை மாற்றி எழுத்தொடு குணந்த சொல்லாகுமே தமிழ் ஓசைப்படுத்தி கொண்டு தமிழ் ஒலியை அமைப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டும். இது விதி. ஏன் இப்படி அது அப்படியே சொன்னா என்ன? ஆமா, ஜோதி அப்படின்னு இருக்குது, சோதி அப்படின்னு சொல்லணுமா? ஜோதின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா கூடாதுன்ற சொல்ற ஒரு தொல்காப்பியர் என்ன என்ன முறைக்கிறது வேண்டாம். என்ன தொல்காப்பியர் சொல்றாரு? வட சொல் கிழவி, வட எழுத்து ஒரு எழுத்தொடு உணர்ந்த சொல்லாகுமே என்ற இந்த சூத்திரத்துக்கு என்ன கருத்து காடுறாங்கன்னா, உரையாசிரியர்கள் ஒரு மொழியினுடைய உயிர் ஒலி, அந்த ஒலி அமைதி தான். அந்த ஒலி அமைதியை நாம மாற்றுவோமானால் மொழி மட்டுமல்ல நம்முடைய உணர்வும் மாறும், பேசுகிறவர்களுடைய உணர்வும் மாறும். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்ற சொல்லுக்கு இந்த மொழியினால்தான், அந்த மொழியினால்தான் அந்த இனத்தினுடைய பண்பு வளரும். அந்த ஒலியை மாற்றிட்டீங்கன்னா அதுவா போயிடுவோம். இதுதான் சொல்றாரு. இங்க என்ன சொல்றார்? தமிழ் குளிர்ந்த மொழி, இதுக்கு மந்த மாறுதம்னே சொல்லுவார் சேர்க்கிறார். அது என்ன? சண்டை மாறுதான். இது வடமொழி சண்டை மாறுதம் தான். மரபிலடிகள் அது டம்ப மொழின்வார். ஒலியே பாட்டு ஒரு சூத்திரம் ஒரு ஸ்லோகம் சொல்ற பாருங்க, அது எப்படி சொல்லணும்னு ஒரு வேதியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்படி சொல்லக்கூடாதுப்பா. சுக்லாம் பரதம் சதிவர்ணம் பிரதம் பிரதம் தியாகே சர்வ விஜோப சாந்தியே அப்படி சொல்லக்கூடாது. என்ன அந்த ஒலியை நீ கெடுக்கிற? தப்பு. அது வேகமான சுக்லாம்பரம் விஷ்ணு சதுர்புதம் பார்க்கலாமே. ஒரு பெரியவர் சொன்னார், நாங்கள் ஆழ்வார்களுடைய பாடங்களை அருமையாக போட்டு கொண்டார். ஆர்காட்டில் ஒரு மாநாடு நடந்தது, அப்போ பேசும்பொழுது நான் சொன்னேன், மறுக்கலை. ஆனால் அந்த தமிழை தங்க தமிழ் மாலை முப்பதும் நாளே ஆண்டாள், அதை நீங்கள் வடமொழி ஒலியிலே ஒழிச்சிருக்கிறீங்க. என்ன ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு ஏன் சொல்றேன்? ஓங்கி உலகளந்த உத்தமன் தானே.
அது இருக்கு பிராணவாயுவே, அதை வீணாக படைச்சொன்னாங்க.
தன்னார் தமிழ். இது ஐயா, இது வீணையும் குழலும் போன்றது, அது முரசும் பறையும் போன்றது. அந்த ஒலி ஆங்கிலம் அதுதான், பிரெஞ்சு அதுதான். பிரெஞ்சுக்காரன் ஒத்துக்கவே மாட்டோம், தெரியும் அவங்களுக்கு ஒன்னாடு சகோதரர் மாதிரி. என்ன இந்த ஒலி அமைந்து சொல்லுவான், எங்க சொல்றேன்னா தமிழை பற்றி சொல்லுகிற வார்த்தை இது தன்னார் தமிழ். உருகி இருக்கணும்னு எண்ணிப்பாரு, குளிர்ந்த தமிழ், நிறைந்த குளிர்ச்சி நிறைந்த தமிழ். தன்னார் தமிழ் என்பது தன்மை தன்னடி, ஆர் என்பது நிறைந்தது, குளிர்ச்சி நிறைந்தது, மென்மையானது, இதமானது அந்த தமிழ். அதை உடைய கண்பாண்டின் அட்டானை, அடுத்ததுதான் பெண்ணாளும் வாகனை, வேறு பெருந்துறையுள் நம்முடைய சைவம். பெண்ணோடு இருக்கிற சிவத்தைத்தான் பேசும் மங்கை, பெண்ணும் நல்லாளும் பெருந்தகை இருந்ததைதான் பேசும். மற்ற தன்மைகள்லாம் காளாமுகம் பாசுபதம் மற்ற தமிழ்கள்லாம் இருக்கு, காஷ்மீர சைவம் எல்லாம் இருக்கு. அந்த சைவமும் இந்த நால்வர் பேசுகின்ற சித்தாந்த சைவமும் ஒன்று அல்ல. இந்த அருளை நீக்கி பார்க்கிற சிவத்தை பார்க்கிற பார்வையும் கிடையாது. அருளை நீக்கி வெறும் உருத்திரனாக சூலமும் தண்ணியுமாக இருக்கிறது பாட்டு இல்ல, பாட்டை சொல்றேன். திருவாக்கன்னு சொல்ற, தோலும் உகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிழியும் சூலம் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி. என்ன பாட்டு, அந்த கோலமே நோக்கி. அதைத்தான் மனதில் பதிய வைக்கணும். நம்முடைய எண்ணத்துல வேலூர் ஒளிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேலை தடவி மாதர் திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உலகே புகுந்தாதனால் தியானமே அதுதான். நம்முடைய இறைவனை வழிபாடு செய்வதே இதுதான். அதை நீக்கி பார்க்கிற பார்வையே வராது அவங்களுக்கு. அப்படி இல்லை, கால பைரவரே வந்துடுவார். ஆமா, அவங்களுடைய தன்மையே வேற, உக்கிரத்தன்மையில தான் வரும். அதையே கொண்டு போயிருக்கணுவாங்க, அதுவும் ஒரு விதத்துக்கு சரின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கே சித்தாந்த சைவம் பெண்ணொரு பாகனாக கண்ணார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, இந்த கண்ணார் தமிழ் பெண்ணாளும் வாகனை, இதனுடைய தொடர்ச்சி. கண்ணார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் வாகனை வேணு பெருந்துறையுள் கண்ணார் கடல் காட்டி. வேணு பெருந்துறை என்பது ஒரு தலைமை இருக்கிறது. இங்க பெருந்துறையிலே என்னை பேணினான் ஒரு பொருள். வேணு பெருந்துறை என்பது வேணு பெருந்துறை நினைக்காதீங்க. பேணு பெருந்துறைனு ஒரு தலைமை இருக்கு, பெருந்துறைன்னு ஒண்ணு இருக்கு, திருப்பெருந்துறை பேணு பெருந்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அதனால அப்படி எண்ணக்கூடாது. வேணு பெருந்துறையுள் கண்ணார் கடல் காட்டி நாயேரி ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுங்கானம்மானாய். இந்த அண்ணாமலையான் என்பது அந்த சிவலிங்க தோற்றத்தை தான் பேசுகிறான். பெருமான் அண்ணாமலையான் இருக்கிற அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைக்கும் பின்னோர் முடியுன்ற அந்த பாட்டுல வர்றதும் இதெல்லாம் சொல்றாரு. அண்ணாமலை இதை வைத்துக் கொண்டு இது அண்ணாமலையில் அருளியது என்கிற ஒரு கருத்து சொல்வாரும் உண்டு. அடுத்ததாக செப்பார் மலைவங்கன் தென்னன் பெருந்துறையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினார். அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவித்த அப்பா சடையப்பான். இந்த அப்பா சடையப்பன்றது மட்டும் வரும், அப்புன்னா நீர், நீர் நிறைந்த சடை, கங்கை தோய்ந்த சடை. அப்பா சடையப்பன் கங்கை தோய்ந்த சடை. அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவித்த அப்பா சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார். அதுதான் எனக்கு உரியது, அதற்கு என்னை நான் ஒப்பாக ஒப்புவித்து விடுகிறேன். இது ஒத்தி வைத்தல் பேர். ஒப்பு வைத்தல் சொல்றதுக்கும் ஒத்தி வைத்தல் என்பதற்கும் அதை ஈடு வைக்கிறாங்க பாருங்க. அந்த ஈடு வைத்தல் ஒத்தி வைத்தல் அந்த ஒப்பாக ஒப்புவித்த அந்த திருவடிக்கே தங்களை ஒப்புவித்து விட்டார்கள். திருவடி பெரும்பாலும் மாணிக்கவாதிகளை சொல்லும் பொழுது திருவடிக்கே ஆளானார். இறைவன் நிலையிலே சேர்ந்தவர்கள், இறைவன் பெருந்துறையை சேர்ந்தவர்கள், என்னென்னமோ கருத்து உண்டு, திருக்கோயில்கள் வழிபாடு எல்லாம். ஆனால் இவரை சொல்லுகிற பொழுது மலரடிக்கே ஆளானவர், மலரடியே பூண்டவர். அதான் இந்த பாட்டையும் சொல்றார், ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாறை. அப்பாலைக்கு அப்பா, அப்பாலைக்கு அப்பால் என்பது அந்தந்த நிலைகளிலும் அந்தந்த நிலைகளிலும் நேரம் சொன்னீங்கன்னா எத்தனை நிலைகள் சொன்னாலும் அதுக்கு அப்பால், உயர்ந்த தன்மையை சொல்லுங்க அதுக்கு அப்பால். இதை நம்மாழ்வார் பண்ண உயர் வர உயர் நலம் உடையவன் வார். இவர் அப்பாலைக்கு அப்பால் என்றார். தனக்கு மேலே ஒரு உயர்வு இன்றி அதுக்கு மேலே உயர்ந்தவன் கருத்தில் அவர் சொல்வார். இவர் அப்பாலை என்பது அந்த தன்மையிலே கொண்டு போயிட்டுனா அதுக்கு அப்பால். அனாதி முத்தர் என்கிற ஆதி என்கின்ற ஒன்று, அதான் அப்பாலை. அப்பாலைக்கு அப்பாலை என்பது அனாதியாக இருந்தது என்று அந்த கருத்துல சொல்றார். அப்பாலைக்கு அப்பாலை பாடுகின்றான் அம்மானே என்று சொல்லிட்டு மைப்பொலியும் கன்னிகேள் மால் அயனோடு இந்திரனும் எப்பிறவியும் தேட. பெரியவர்களே இந்த ஒரு போதித்துக் கொள்ளுங்க, மால் அயன் இந்திரன் எல்லாம் பிறவிதான்றார். இந்த வார்த்தை நாம சொல்லுங்க, எல்லாம் உயிர்கள் பிறந்து வளர்ந்ததுதான். என்ன இறப்பு என்கின்ற ஒன்றை பெறுகிற பொழுது அவர் பிறந்தவையே, இறப்பு என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது பிறந்தவையே. நான் 100 வருஷம் என்ன, அவர் 1000 வருஷம் இருந்தாரு, அவர் 2000 வருஷம் இருந்தாரு, அவர் 10000 வருஷம் இருந்தாரு, அவ்வளவுதான். அந்த பெரியவங்க தான் பேசுமே தவிர 100 கோடி பிரம்மர்கள் நுங்கினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கோடி மணல் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன் பிறவா. அதை திருவிழாவுக்கு சொல்லுவார், செத்து பிறக்கின்றதே தெய்வம் என்று பக்தி செய்யுமான பாறைகட்டு ஏறுமோ. திருநாவுக்கரசு தேவன் செத்து பிறக்கின்றதை போய் தெய்வம்னு சொல்றாங்க. அவன் ஒளிவுடையவன், உயர்ந்தவன் சொல்லலாம், மனிதர்களிலே உயர்ந்தவன், உயிர்களிலே சிறந்தவன், அந்த தன்மையிலே பேசலாமே தவிர அப்படியே சொல்றார். பாட்டு பாருங்க, செப்பார் முறை பொங்கன் மைப்பொலியும் கண்ணிகே. ரொம்ப அருமையான தொடர் இது. ஒரு பெண்ணை முன்னால் விழித்து பேசுகிறார். பெரியவர்களே, ஐயா கேட்டது போல ஒரு கருத்து சொல்றேன். திருவாசகம் முழுக்க முழுக்க அன்பினுடைய பிரிவு. அந்த அன்பு என்பது திருவடியை பற்றி கொண்டு திருவடியை பூசணி செய்து வழிபாடு செய்ததுதான். பரஞ்சோதியார் அழகாக சொன்னார், எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் தங்குள் பொழுது அரு காலத்து என்றும் பூசணி விடாது செய்து தொழுதகை தலைமையில் ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அப்படின்வார். அதுல பாட்டி வருது. ஆனா வேதாந்திகள் இந்த தத்துவவாதிகள் அவங்களெல்லாம் என்ன பண்றாங்க, இதை கொண்டு போய் யோக பயிற்சியிலையும் அந்த தண்ணியிலும் கொடுறாங்க. ஆனா இவர் முழுக்க முழுக்க சொல்வது அன்பு செலுத்தினால் அந்த அன்பு எவ்வளவு பெரிய இன்பத்தை கொண்டு வந்து அந்த அன்பு வடிவமாகவே இறைவன் இருக்கிறான் என்பதுதான் இவருடைய பாட்டு. அன்பினால் அடியே ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து ஊறுக என்று சொல்வார். இந்த அன்பு செலுத்த முடியாதவங்க அன்பு செலுத்துவது பெரிய விஷயம். சாதாரண கருத்து அன்புன்னா என்ன தெரியுமோ, அன்புன்னா ஆசை இல்ல, ஆசையை போய் அன்போட சேர்த்து அவன் அன்பு அன்பு தான் அப்படின்னா கொடுக்கிற வரைக்கும் தான் அந்த அன்பு தெரியும். அவன் நிறுத்த நன்மை தெரியும், இது அன்பு ஆசையா இருக்கும். அவன் கொடுத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் ஐயா பெரியவங்க பிரமாதம் உங்களை போல பண்ண முடியாது அப்படின்னா அவர் கொஞ்சம் நிறுத்தினாருன்னா தெரியும். திருவள்ளுவர் ஒரு கணக்கா சொன்னார், அன்பு இலா எல்லாம் தமக்கு உள்ளது, அன்பு உடையார் எங்கும் இந்த ஒரு இலக்கணம் தாங்க. தங்கள் எலும்பையும் பிறர்த்து கொடுக்கின்ற வேட்க அது தாயிலே பார்க்கலாம், தாயிடத்திலே பார்க்கலாம். நீங்க மனிதர்கள் மட்டும் இல்ல விலங்குகளை கற்றாலும் மனம் போல கசிந்து சார் இவர் ரத்தத்தை ஆளாக்கி குழந்தைக்கு ஊற்றார், இவ உடம்பு மெலியுது. ஆண்களை பெண்ணை நம்ம மனிதர்களை சொல்றேன், விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த உயிர் வாழணும், அந்த குஞ்சுகள் வாழணும், அந்த குழந்தை வாழணுங்கிறதுக்காக அதை ராஜா கண்ணுன்னு குடி குடி குடின்னு முட்டி முட்டி குடிக்க வைக்குதே. அந்த அன்புதான் அவருக்கு கற்றாவின் மனம் போல கசிந்து ஊறுக வேண்டும். பெரியவர்களே, தவம் துறவு யோகம் அத்தனையிலே இந்த அன்பு தலை காட்டாது, தலை காட்டினா நிற்காது. அந்த தவத்திலேயோ துறவுலையோ கொஞ்சம் அன்பு காட்டுதுன்னு வச்சுங்க மாட்டிக்கிட்டாரு, பற்று வந்து சூழ்ந்துக்கும். ஆனா இவர் என்னன்றாரு, அன்புதான் இந்த அன்பினால் வருகிற இன்பம் அளவில்லாதது, அன்பினால் இன்பம் மாறுவா அப்படின்னா வருது. ஒரு அன்பு நெறியை கொண்டு போய் இந்த நிலையெல்லாம் கொண்டு வருவது அவங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுக்கு ஒத்து போருமே தவிர என்ன, ஒரு நூலை வேற ஒரு கருத்தோடு பார்க்கறது பல பேர் எழுதிட்டாங்க. திருவாசகத்தை மட்டும் ஏனோ தெரியல, அந்த வேதாந்திகள்லாம் கூட எடுத்து எடுத்து ஒரு காஞ்சி பெரியவரே ஒரு முறை என்னை பாட சொல்லிட்டு பாட்டினுடைய மையத்தில் கேட்டார். என்ன கேட்டார், சென்று சென்று அணுவாய் என்னொரு ஒரு பாட்டு சொல்லியிருந்தார். ஒன்று நீ அல்லை, அன்பு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னதை சொல்லுள்ளார். பேராசிரியர்கிட்ட சொன்ன அவருதான் அங்க போயிட்டு வருவார் இல்லையா அப்படின்னு சொன்னார். அவரு அது வேதாந்தத்தை கருத்து பேசுறாரு. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் பிரம்மம் ஒன்றே அப்படின்ற கருத்துல அது பேசுறார் அப்படின்னு இவர் சொன்ன விற்பாடு தான். ஓ இதுக்காக தான் ரெண்டு மூணு தடவை என்ன சொல்ல சொன்னாரு அப்படி. என்ன அந்த வேதாந்த கருத்துல பிரம்மம் ஒன்றுதான், வஸ்து ஏகம் ஒன்றுதான், ரெண்டல்ல, நாம தான் முப்பரும் உண்மையை பேசுறவங்க. அவங்களுக்கு அந்த முப்பரும் உண்மை கிடையாது, இந்த கருத்துல பேசுறாங்க. அவங்க கருத்து தப்பு கிடையாது, ஆனால் திருவாசகத்தை அதுதான் சொல்றதுதான் தவறு. திருவாசகத்தை அன்பு நெறியிலே வந்த ஒரு தன்மையை அன்பினால் அடியன்னு பல முறை சொல்லியும் கூட உங்களுக்கு அந்த அன்புனா என்னன்னே வராது. அந்த அன்பினுடைய நாற்றங்கால் இல்லறம் இல்லறம். தன் குழந்தையை கொடுத்து வளர்ப்பான், தன் சுத்தத்தை கழுவான், தன் தாய் தந்தையர் பேணுவான். அப்படியே வளர்ற போது உலகத்துக்கு போறோம். தன்னை பெத்த தாயார் கிண்ணி பிச்சை எடுக்கிறாய், ஊருக்கெல்லாம் போதானம் கொடுக்குறான், யார நம்ம சொல்றன்றாரு. ஆமா, தன்னை பெத்த தாய் இங்க தகராறு பண்றா, இவரு அனாதையில் நடத்துறார், இதெல்லாம் யார நம்ம சொல்றன்றார். இது அன்பு அல்ல, வேற ஏதோ ஒரு வேஷம் அப்படின்னு கருத்துல பேச. அதனாலதான் இந்த பகுதியில மைப்பலியும் கண்ணிகையை இப்பிரமை ஆட்கொண்டு இனி பிறவாமையை காத்து மெய்ப்பொருட்கள் தேக்கமாய் தோக்கமாய் மெய்யே நிறைவேறாய் எப்பொருக்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம்பிவனை பாடுந்தா நம்மான என்ற அந்த பாட்டு சொல்லி அதுதான் அடுத்த பாட்டுல தான் இப்படியே பாடிட்டாரு. நல்லா பாடுங்க. கையார் வரைசலம்ப, காதார் குறையாட, மையார் குழல் குரல தேன்பாய வந்தொழிப்ப, செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை. இதுக்கு ரெண்டு மூணு முறை சொல்றாங்க. சேர்ந்தறியா கைனா யாரையும் அவன் கையெடுத்து கும்பிட்டது இல்ல, சேர்ந்தறியா கையை உடையவன் அதல்ல. எப்படி அது அல்லன்னு நான் சொல்றேன்னா, சேர்ந்தறியா கையானைன்னு சொல்லி அவதோடு இருந்தா அந்த பொருள் சொல்லலாம். எங்கும் செறிந்தானைன்னு இருக்கு அடுத்த சொல்லே. சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அப்படின்னா எங்கும் செறிந்து நிறைந்து நிற்கிறான் இல்லையா. இந்த ஒரு கருத்து சொல்லியாச்சு. அது கூடவே இப்ப சொல்லாது விட்டோம்னா அப்ப எங்கும் இருக்கின்ற பெருமான் அதுல தோய்ந்தவன் தானே, அதுல சேர்ந்தவன் தானே. எப்போதும் அவரு சைவ சித்தாந்த பெருமன்றா இருப்பார். அந்த சைவ சித்தாந்த பெருமன்றத்துல நிறைந்தவர் அவர் தாம்பா. அப்படின்னா இப்ப அவரை சேர்ந்தவர் தானே சொல்லணும், மன்றத்துல சேர்ந்தவர் தானே சொல்லணும். ஆஹா, அவர் ஐயா வருவாரு, முழுதும் இருந்து கேட்பாரு. அவருடைய எண்ணம் எல்லாம் இது எப்படி இருக்குதுன்னு தெட்டு போறதுக்கு தான் வர்றாரே தவிர இதெல்லாம் சேர்ந்தவர் அல்ல. அப்ப சேர்ந்தல் என்பது தோய்தல், சேர்ந்தறியா கையான் என்பது அதுல தோய்ந்து அறியாத ஒழுக்கம் உடையவன், ஒழுகராற்றை கொண்டவன். எங்கும் தெரிந்திருப்பான், ஆனால் அதிலே அவன் சேர்ந்திருக்க மாட்டான். எங்கும் தோய்ந்திருப்பான், தெரிந்திருப்பான், ஆனால் அதிலே அவன் சேர்ந்தவன் அல்ல. அதுக்கு அவன் பொறுத்து அது சொல்ற. சேர்ந்தறியா கை என்பது ஒழுகலாது ஒழுக்கம், சேர்ந்தறியா கையானை எங்கும் தெரிந்தானே. இதுதான் முரண்தொடையாக முதலே நான் சொன்ன பாருங்க. செங்கண் நெடுமாலும் சென்று இடந்தும் காண்பறிய பொங்கு மலப்பாரும். அவங்க இடந்து போய் பார்க்க முடியல, இது மேல எழுந்து வந்து இந்த மாதிரி முரண்தொடையை வைத்து பேசுகிறார் என்று சொன்ன பாருங்க. அதுதான் சேர்ந்தறியா கையானை எங்கும் தெரிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை. இது ஒரு ரகவாதம் தான். அன்பர்களுக்கு மெய்யவனாக இருக்கிறான், அல்லாதவர்களுக்கு அல்லாதவனாக இருக்கிறான். இது என்ன வேதித்தல் தன்மை? அன்பர்களுக்கு உள்பொருள், அல்லாதவர்களுக்கு இல்லாத. நீங்க உண்டுன்னு சொன்னா உண்டு, இல்லைன்னு சொன்னா இல்ல. இது என்ன ரகவாதம்? உண்டாக இருக்கணும் இல்லையாக இருக்கணும்னு சொன்னா சொல்ல மாட்டேன். இதுல கைவ சித்தாந்தத்தில் இந்த அடிப்படையை பேசுகிறது. உயிர் உண்டு என்று சொன்னால் அங்கே உனக்கு இருக்கிறான், இல்லை என்று சொன்னால் இல்லாதவனாக இருக்கிறான். அது அவனுடைய குண விசேஷங்கள். அப்படின்னா அன்பர்களுக்கு மெய்யானை, அல்லாதற்கு அல்லாத வேதியனை, ஐயார் அமர்ந்தானை பாதுகுந்தான் அம்மானான். ஐயார் அமர்ந்தான் என்பது ஒரு அருமையான கருத்து. அது சேர்த்து திருவாமல் ஐயாறு வாயா, ஐயாறு இந்த வாயில ஐ என்று ஓட ஐயாறானே ஐயாறு என்பது கடைசி நிலையில வருகின்ற அந்த கோழை தன்மை. இதுல இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது. பெருமானுக்கு அப்பொழுது அடிகளுக்கு ஐயாற்றுல திருப்பையாற்றுல அந்த காட்சியை ஏற்படுத்தான், கையிலே காட்சியை. நீ ஐயாற்று குளத்துல எழுந்து வா, அங்கே முடிந்த தன்மையில் தெரிந்து கொள்வார் அப்படின்னு ஏன் கொடுத்தான். அது ஐயாற்றுக்கு அவ்வளவு சிறப்பா சொன்ன பாருங்க. திருவாரூர், திருவாலவாய், திருவுற்றியூர் என்பது இந்த மாதிரியான பாதுசார்ந்த தலங்களாக பேசப்படுகிறது. அந்த மாதிரி இந்த ஐயாற்றினுடைய சிறப்பை இப்படி பேசுகிறது. அந்த ஐயாறு அவந்தானை பாடுகின்றான் அம்மானா என்பது இந்த முடிந்த முடிவிலே இருக்கிற தன்மையை உணர்த்துவது என்று அந்த கருத்து சொல்றார். அடுத்தது ஆணையாய் கீடராய் மானுடராய் தேவராய் என்று அந்த பார்த்தோம். காலத்தை கருத்து கொண்டு போறேன். ஊனையும் இந்துடிக்கு எண்ணினையை ஓட்டு வந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து இளைய கோணவன் போல் வந்து என்னை தன் தொழுத்தில் கொண்டாடும் வானவன் பூங்க இளைய பாடுகின்றான் அம்மான என்ற இந்த பாட்டுல சந்திரனை தருவி வீரத்தன்மை வேகத்தன்மை. அடுத்தது இறைவன் கலந்திருக்கிற தன்மை. தேனார் மலர்கொண்டை தேவகனார் சீரொழிதோர் ஆனா அறிவா அளவந்த பல்லுவத்து அடுத்த பாட்டுலதான் இந்த சூடுவேல் பூங்கொன்றை சூடி சிவந்திரன் போல் கூடுவேன் இந்த ஒரு கருத்து. பூங்கொன்றை நான் கூடிக்கொள்வேன், அதன் மூலமாக அவன் தோளை நான் கூடுவேன் அப்படின்றார். இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். மனம் என்பது கலத்தல், இறைவன் திருவருளோடு இந்த அன்பு கலக்கிற தன்மை. இதை புலன்களை போல வைத்து பேசிக்கிட முடியுமா அப்படின்னா உள்ள ஒருமை வந்து விட்ட முடியும். ஐயோர்களே, நம்முடைய தமிழ் இலக்கணத்துல ஒரு மரபு இருக்கு. ஒரு தலைவன் தலைவி இருவரும் பார்க்கிறாங்க, அப்படி பார்வையினாலேயே ஒன்று கலக்கிறான், வேற ஒண்ணுமே. அவளும் பார்த்தா இவனும் பார்த்தா, பார்த்த பிற்பாடு ஒரு ஐயம், அப்புறம் ஒரு தெளிவு, அப்புறம் ஒரு காட்சி. இப்படி வரும், ஐயம், தெளிவு, ஒரு காட்சி. அந்த காட்சியில உள்ளமே கலந்துடும், அதுக்கு உள்ள புணர்ச்சின்னு பேரு. அது அப்புறம் தான் மெய்யூர் புணர்ச்சியே. உடம்ப தொடர்றது என்பது இரண்டாவது, இரண்டாவது முதல் தன்மை மனம் கலந்துடும், அதுக்கு பேர் உள்ள புணர்ச்சின்னு பேரு. இந்த உள்ள புணர்ச்சிக்கு வைத்துக் கொண்டுதான் இந்த தமிழ் இலக்கணத்துல பல கருத்துக்கள், அத கம்பராமாயணம் போன்ற நூல்கள்லாம் கூட இதை மாற்ற முடியல அவங்களால, பல கருத்துக்கள் அப்படி சொல்றாங்க. அதனால இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, சூடுவேன் பூங்கொன்றை, அவனுடைய பூங்கொன்றையை நான் மேடையிலே சூடிக்கொள்வேன். அவன் கொன்றை சூடி இருக்கிறான், அந்த கொன்றையை வாங்கி நான் சூடிக்கொள்வேன். சூடி சிவன் திறன் போல் கூடுவேன், அவருடைய தோளை நான் சூடி விடுவேன், கூடிக்கொள்வேன் அப்படின்னா. இந்த மனம் என்பதுதான் அதை கூட சொல்லி மூக்கு என்கின்ற ஒன்றை வைத்துக் கொண்டுதான் கலத்தலே நடக்கும். ஆன்மா கலத்தல், நீ கலத்தல். இத ஒரு கதை மூலமா சொல்றேன், ராமாயணத்துல ரெண்டு கருத்து இருக்கு. வேணுதா தேவி மண் கூட வாழ்ந்தா மேல ஒரு தந்தை இருப்பான், இது கூட ஒருத்தர் இருப்பான் அப்படின்னு நினைச்சா போய் பிள்ளையை விட்டு அவ வெட்டி போட்டான். ஜமதத்தில் அதை வெட்டி போட்டான். பரசுராமும் ஒரு அவதாரம்தான், தாயே வெட்டிட்டான், இறந்துட்டான். அப்புறம் போனது போனப்பான், அதே உடம்புல கட்டிருக்க அகலிகை அவளுக்கு பாவ விமோசனம் கொடுத்து அதிலிருந்து நீக்கி மீண்டும் கணவனோடு சேர்த்து வாழ வைக்கிறான். என்ன கருத்து அப்படின்னா, அகலிகைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் சொல்ற விபத்து, அவளுக்கு நடந்தது இன்சிடென்ட் நிகழ்ச்சி. அது இப்படி சொல்றான், என்ன காரணம், அது உள்ளத்தால் கெடுவது என்பது ஒத்துக்கொள்ளப்படுற. உடம்பு கெட்டு போச்சுன்னா அது இவங்களை ஈடுபடுத்தி கொண்டதல்ல, பிறரால் கெட்டது அப்படின்ற ஒரு கருத்து வருது. அதனாலதான் இந்த உள்ளூர் புணர்ச்சியை முதன்மையாக வைக்கிறது. காதல் காதல் இவங்க பேசுறாங்களே, பைத்தியக்காரத்தில் முதல் இடம். ஆமா, இவங்க பேசுகிற காதலுக்கும் தமிழில் சொல்லப்படுகிற காதலுக்கும் எப்பயோ வித்தியாசம், எங்கேயோ அளவே கிடையாது. அப்படிப்பட்ட காதல், அந்த அன்பின் அன்பிலையை பற்றி பேசுவது இந்த கருத்தை தான் பேசுறாரு. அந்த பூங்கொன்றையை நான் கூடுவேன், கூடுவதன் மூலமாக அவன் திரள் தோளை கூடுவேன். அது உள்ளூர் புணர்ச்சி தான், கூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்று. அப்படின்னா முயங்குதல் என்பது புறநிலையிலே தழுவுதல், கூடியது என்பது உள்ளத்தால் கூடி இப்பொழுது அவனுடைய தோளை தழுவி அதிலே மயங்கி நின்று ஊடுவேன், செவ்வாய்க்கு உருகுவேன், உள்ளுருகி தேடுவேன், தேடி சிவன் கடலே சிந்தி. இந்த அன்பினுடைய தன்மை அது காதலாக மாறி உள் உணர்விலேயே இறைவன் திருவருளோடு சேர்வது. இதை வைத்துக் கொண்டால் திருக்கோவையார் போன்ற நூல்கள்லாம் மிக அழகாக சொல்வார். இது கடவுள் மாட்டு வரையார், காமல் கடவுள் மாட்டும் வரும் என்பது தொல்காப்பிய விதி. கடவுளிடத்திலும் கூட இந்த ஒரு உணர்வு வந்து விட்டால் அப்படிதான் மாறுமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதான் சொல்றார், ஊடுவேன், செவ்வாய்க்கு உருகுவேன், உள்ளுருகி தேடுவேன், தேடி சிவன் கடலே சித்திப்பேன். அப்புறம் என்ன ஆகுதான், பாடுவேன், கேட்கும் மலர்வேன், அனலேந்தி ஆடுவான் தேவடியே பாடுகின்றான் அம்மா நாட்டின். அந்த பாட்டை சொல்லிட்டு கிழிவந்த மின்மொழியால் அதில் பார்த்துக் கொள்ளுங்க. தெளிவந்த தேரலை தேரார் கருத்துறையில் வெளிவந்து இருந்திறங்கி எண்ணறிய இன்னருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அழிவந்த அந்த பாடுகின்றான் அம்மா நாள். பெருமை என்பது ஒரு அதிகார திருக்குறள், உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அப்படின்னு இந்த பாட்டில் வந்து கிழிவந்த முன்மொழியார், ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அப்படின்னு. அந்த ஒளி என்பது என்ன அப்படின்னு சொல்லும்போது திருக்குறள்ல பெருமை என்கின்ற முதல் அதிகாரம், ஒரு அதிகாரம் மானத்து கருத்தார் போடுறோம். ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, கிளி ஒருவருக்கு அத்திறந்து வாழும் என பெருமையை ஒளி என்பார். என்ன ஒளி அப்படின்னா, உள்ளத்திலே அவனை பற்றி கொள்ளுதலும் அதனை உறுதியாக நிற்கலும் அதுதான் ஒளி. உள்ள வெறுக்கை தான் உள்ளத்தினுடைய செல்வமாக இருக்கக்கூடியதுதான் ஒளி ஒருவருக்கு. இது அடியாளத்திரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அதை பற்றி உள்ளத்திலே நிறுத்தி கொண்டால் அந்த ஒளி எப்போது இருக்கும். அது திருஞான இவரு ரொம்ப வெற்றியா சொல்லும்போது கூட சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி அப்படின்னு அந்த கருத்து சொல்வார். அந்த கருத்துலதான் இந்த பேசுகிறார். அந்த ஒளி உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ, அந்த ஒளி என்பது உள் உணர்வினால் அவனையே நினைந்து கொண்டிருக்க அந்த அன்பின் திறத்தினால் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டார். அழிவந்த அந்தனனை பாடுகின்றான் அம்மான் என்று சொல்லி முன்னானை மூவர்க்கும் ஒற்றுமாறு முற்றுக்கும் பின்னானை கருத்துதான். விஞ்சகனை தலைக்கோலமுடையவன் வேணு பெருந்துறையின் மன்னானை வானவனை மாவியலும் பாதியனை எல்லாம் அந்த கருணை திறந்தான். என்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பார்கட்கு இன் அமுதை அண்ணானை தாயானவனை அம்மானை தாய்மை தண்ணியிலே எனக்கு ஆள் செய்கின்றவனை பாடுகின்றான் அம்மானாய் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டின்னு ஒரு இந்த பாட்டுல கொற்ற குதிரைன்னு சொல்றார். இந்த குதிரைய அதுதான் பந்தம் பரிய பரிமேல் கொண்டான் நேற்றாந்தோம் காலத்துல பொறுத்தரணும் நரித்தனம் இருக்க அது எதிலும் தனக்கு ஆதாயமாகும். அவரே சொல்றாங்க அவங்க தன்னை மறந்து தன்னிலை மறந்து ஆனந்தப்பட்டு இறைவன் பெருந்தருணையினால் இருக்கிறார்கள். அவர் முன்னே நரிப்பாய் நாயே இருப்பேனோ. இந்த கூட்டம் கூடி இருக்கிறாங்களே இதுல யார் யார் என்னென்ன வசதியானவங்க இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கத்தான் நரித்தனம். நரிக்கு பெருதனம் கொடுத்தா கிடைக்கு ரெண்டு ஆடு கேட்குமா. இந்த நரி நீ பெரிய அறிவாளி இந்த ஆடுகள்லாம் நீ தான் காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு தலைமை கொடுக்கணும்னா இல்லைனா ரெண்டு ஆடு எனக்கு கொடுத்து விடுன்னு கேட்குவோம். அப்புறம் என்னது காவல் அதான் நரித்தனம். நரிப்பாய் நரி குணம் என்பது என்னன்னா அது எந்த இடத்திலும் தனக்கு வெற்றியை தான் பார்க்கும் தன்னலுக்கு தான் முன்னிருக்கும். அந்த நரிய குதிரையாக்கும் அதான் கொற்ற குதிரை. பெரியவர்களே ராமாயணத்துல ராமாயணம் மகாபாரதத்துல கண்ணபிரானுடைய வஞ்சனையும் சூழ்ச்சியும் அளவே கிடையாது. அவங்க சொல்லி கொடுற காரணம் என்னன்னா இவன் இப்படி செய்யலன்னா ஜகுனி வெற்றி பெற்றுவான். ஜகுனியும் துரியோதனும் துஷ்டர்கள். அப்ப அவங்கள தீர்க்கணும் அதனால இவன் சூழ்ச்சி செய்யறான். அப்ப சூழ்ச்சி செய்யாத அவனை வர முடியாதா? முடியாது. எல்லாவற்றிலும் கொடுமையாக பேச முடியலன்னா ஒரு தாயே விட்டு அவன் பிள்ளையினுடைய தலையே வாங்கி வர செய்கிறான். குந்தியே அனுப்பி கர்ணனுடைய தலையே இழுத்துடணும் அப்படின்னு பண்ணி தாயை கொண்டே தன் பிள்ளைய க்ளோஸ் பண்றான். அப்படி பண்றான் காரணம் என்னன்னு கேட்டா இல்லைன்னா இவன் அப்படி பண்ணலன்னா அவன் வச்சு விட்டுருவான். நாம என்ன பண்றோம்? அவன் என்ன ஏமாத்துறதுக்கு முன்னால அவனை நான் ஏமாத்துவேன். அப்படித்தானே? நீங்க என்ன இது பண்ணீங்கன்னா வக்கீல் தனம் போல நீங்க கொஞ்சம் நாயகம் பண்ண நீ ஏமாத்திடுவ. ஒரு ராஜரீகம் வெற்றி என்பது அந்த குதிரைக்கு இயல்பானதுன்னா அந்த குதிரை நரியாக வந்திருக்கிற நரிய குதிரை. இன்னொரு பொருள் சொல்வார் குதிரை சேவகனாகிய கொள்கைன்னுவார். இன்னொரு பொருள் சொல்வார் என்ன சொல்வார் நரியை குதிரை பரியாக்கின்வார். அது இன்னொன்றுக்கு மேலதான் சவாரி பண்ணும் அதை குதிரையாக்கி இவன் அது மேல ஏறி வந்தான் அப்படின்வார். அப்படியானா வஞ்சனையும் சூழ்ச்சியும் உடைய நரித்தனத்தை தனக்கு கீழே சுமக்கின்றதாக ஆக்கினானே அது என்ன காரணம் அப்படின்னா உயிர்களிடத்திலே மக்களிடத்திலே இந்த வஞ்சனையும் சூழ்ச்சியையும் இவன் சுமந்து மேலே ஏறி வருகிற பொழுது அவைகள் இருக்கிற இடம் தெரியாம போகுது குதிரையாக மாறுகிறது. நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் திருநாவுக்கர். அந்த நரியை குதிரை செய்தல் என்பது என்னன்னா தான் தான் மற்ற மேல ஏறி வரணும்னு நினைக்கிற தன்மையை தான் பிறருக்கு கொடுக்கிற தன்மை. எங்கள போனாலும் எடுப்போம்னு நினைக்கிறது ஆசை. எங்க போனாலும் நான் ஒன்று கொடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை. இந்த ரெண்டு குணங்கள் வேறுபட்ட குணங்கள். என்னன்னா எங்க போனாலும் நான் 10 ரூபாய் கொடுக்கணும்னு தான் விரும்புவனே தவிர அங்கிருந்து நான் எடுக்க விரும்புறதில்லை எனக்கு எண்ணமும் இல்லை அப்படின்னா நீ அன்புடையவன் அர்த்தம். எங்க போனாலும் எனக்கு எங்கெல்லாம் வருமா அப்படின்னு எண்ணுவோமானா அது ஆசை உடையவன் அர்த்தம். ஆசைக்கு நரியும் சுமப்பதற்கு பரியும் அதே நரியை பரியாக்கினாங்க. அவருடைய கொள்கை குதிரை சேவகனாகிய கொள்கையும் நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய அதவே நரியை குதிரையாக்கிய படலம் குதிரையை நரியாக்கிய படலம்னு ரெண்டு படலம் வரும். அப்பதான் தெரியும் நரி போனோம். குதிரையான போது கூட தெரியாது. அந்த குதிரை நரியாகி ஊழ இட்டு எல்லாத்தையும் கடிச்சு இருக்கிறதையும் சுருக்கிட்டு ஊரையே அலோலகோலப்பட போகுது பாருங்க. அப்பதான் தெரியும் நரி போனத்தை காட்டுவார். நரியினுடைய தன்மை என்ன? இது இத்தனைக்கும் இறைவனை சுமந்து கொண்டு வந்ததே ஒற்ற குதிரையின் மேல் வந்தருளி. அதனால என்ன பண்ணா? தன்னடியார் குற்றங்கள் நீக்கி நரித்தனத்தை போக்கணும். குணங்கொண்டு போதாட்டி வெற்றி பிறக்கரிய பெண்மான் பெருந்துறையான். ஒற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி. அதான் குதிரையாக்கிறது, இவங்களுடைய குற்றங்களை நீக்குது. குணம் கொண்டு போதாட்டி அப்புறம் குணம் குற்ற குதிரையின் மேல் வந்தருளி சுத்திய சொற்ற துடகருப்பான் சுத்திய சுற்றம். நீங்களாக விட்டீங்கன்னா கூட அது விடாது உங்களை. திருவள்ளுவர் சொல்ற அடுக்கிய சுற்றம், அடுக்கிய சுற்றம்னா ஒரு பெண் எடுப்போம் அல்லது ஒரு பெண் கொடுப்போம். கொடுத்த மாத்திரத்திலேயே எடுத்த மாத்திரத்திலேயே அவ அம்மா நம்ம பையனுக்கு மாமியார், அவங்க அப்பா மாமனார், அவனுடைய தங்கை குழந்தையா, இப்படி ஒன்னு வச்சு ஒன்பது அடுத்து சார். ஒரு பெண்ணு தானே நாம எடுத்தோம், அது ஒரு பெண்ணு தானே கொடுத்தோம், மற்றதெல்லாம் உறவு வந்து தேர்ந்துடுது. அப்படின்னு அதுக்கு நீ என்ன பண்ணணும்னு நீ கொடுத்து கொண்டே இருக்கும். அதை கொடுத்தா சும்மா கொடுத்தா போகாது, சிக்ஷிக்கிறே கொடுக்கணும். கொடுக்குறியான்னு வருத்தப்பட்டு கொடுக்கூடாது. கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் கஷ்டமா அது இருக்கிறத எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற போது என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லையே தோணும், ஆனா சிக்ஷிங் தான் கொடுக்கும். கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். இவரே சொல்வார், குற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்த பகலினர் பருகம்வார். அந்த தொல்பசு குழாங்கள் சுற்றம் அவங்க என்ன பண்ணுவாங்க? போயிட்டே இதெல்லாம் முடிவு பண்ணுறியே அப்படின்னு தான் பண்ணோம். ஆனால் விடாது. அதான் சுற்றிய சுற்றம்வார். எந்த நிலையிலும் திருவள்ளுவர் சொல்வார், பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள்ள. நீங்க பெரிய சாமியாராவே போயிடுவீங்க, உலகமே உங்களை அடியாராக பாராட்டும், உலகமெல்லாம் எல்லாம் சொல்லும். ஆனா அந்த சுற்றம் என்ன பண்ணா? எங்க பையன் யாரா நான் பார்த்து வந்தவா அப்படின்வா. திருவள்ளுவர் சொல்றாரு, பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் திருமணங்கள்லாம் அப்படிதான் ஆயிடுது. சாமியாரா போடுவாரு, எங்க சித்தப்பா தான் போயிருக்காரு சாமியார். அதுக்கே அவனாலே அவருக்கு ஒப்புறோம். அது காரணம் கேட்டா அந்த சுற்றம் அப்படிப்பட்டிருந்தார். சுத்திய சுற்ற தொடர்வருப்பான் பொறுப்புகளே பத்தி பாசத்தை பற்ற அவருடைய திருவடியை பற்றினால் இந்த பத்துக்கள் நீங்கும். பற்றற நாம் பாடுதான் அம்மா ஆனார் என்று பாடுகிறார் திருவம்மானியில பேரானந்தம். இவையெல்லாம் விட்டு நீங்குகிற தன்மை அன்பு செலுத்தி இறைவன்பால் கருணையை கொள்ளுகின்ற அந்த பெருமானுடைய கருணையை எண்ணி இந்த உணர்வுகள் செலுத்துகிற பொழுது வருகின்ற இன்பமே தனி. திருவள்ளுவர் கேட்பார், ஈர்த்து உவக்கும் இன்பம். பெருகின்ற இன்பமாக பெறுகிறோமே தவிர கொடுத்து மகிழ்வதிலே இருக்கிற இன்பம் ஒரு தாய்மை இன்பம். குழந்தைக்கு பால் கொடுத்து அவள் பெருமகிழ்ச்சி அடைகிறது போல, அதை தவிர வேற ஒரு ஓமையே சொல்ல முடியல. இவரால் ஒரு என்ன கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவன் என்பதும் அந்த உருக்கத்தினால்தான் இன்பம் கிடைக்கிறது என்பதும் இவர் காட்டுகிற ஒரு காட்சி. அன்பு நிலையிலேயே பெறுகிற தன்மை, அதனாலதான் ஆனந்த கழிப்பு என்று இதை பேர் வைக்கிறாங்க, பேர் கூட்டியிருக்கிறாங்க. என்றாலே கூடி பாடுவதும் ஆடுவதும் மகிழ்வதும் ஆனந்தம் உருவதும் ஆனந்த கழிப்பினுடைய அங்கங்கள் உறுப்புகள். பாடுவது ஆடுவது அதை மகிழ்வது அவனுடைய பெருப்புகளை சொல்வது அதுதான் ஆனந்த கழிப்புகளை கூடிய நாளைகளும் திருப்பு சுண்ணம் ஒரு சிந்தனைக்குரிய தன்மை. நான் ஒரு கருதுகிறேன், உங்களுடைய தலைவருடைய அனுமதியோடு சொல்றேன், ஒரு சிந்தனைக்கு தொகுத்து கூட வைத்துக் கொள்ளலாமா? போதும் அதான். என்ன நீங்க அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லலையே கேட்டா என்ன போதும், என்னுடைய வேண்டமும் அதுதான் என்ற அளவிலே கூறி வாய்ப்பளித்த திருவள்ளுக்கும் பெருமக்களுக்கும் நன்றி கொண்டிருந்தார்கள். பெண்ணாடுடைய சிவனே போற்றி.